உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவளமடுகளை துண்டு கருணையனும் வள்ளமதம் புழி சித்தி வெள்ளத்தில் இணைந்து வருவினைகள் தீர்ப்பான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக அவருடைய புண்ணாத்தருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு 53வது ஆண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமடத்திலே எல்லாமல்ல ஆடல்வல்லானுடைய திருவுருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே புதிய வருடத்தின் தொடக்கமாக விளங்குகின்ற இந்த தொடக்கத்திலே திருவம்பாவையினுடைய 17வது தொடக்கம் மிக அற்புதமான ஒரு தொடக்கம். இந்த உயிர்களினுடைய அனுபவ பயணத்தினுடைய தொடக்கத்திலே இந்த 17வது திருப்பாடலினுடைய தொடக்கம் எங்கும் இல்லாததோர் இன்பத்தை வழங்கும் ஒரு திருப்பாடலாக அமைந்தது. திருவருள் குறிப்பாக அமைந்திருக்கும் ஒரு பேர். பூமியினுடைய வேகம் குறைந்து கொண்டே வருவதாக அறிவியல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியிலே இன்றைய இந்த வருடத்திலே இருந்து ஒரு வினாடி பூமியினுடைய வேகமானது குறைந்து இருக்கிறது. ஒரு வினாடி ஆகையினாலே ஒரு வினாடி 12 மணிக்கு வர வேண்டிய புது வருடம் 12 மணி ஒரு வினாடி தள்ளி வந்திருக்கு. இட் இஸ் ஆடட் காலம். அப்படி காலம் கொஞ்சம் கடந்த காரணத்தினாலே அடியேனு கொஞ்சம் கடந்து ஆக காலத்தை கடந்து நிற்கின்ற பெருமானாக விளங்கக்கூடிய அந்த பெருமானுடைய அந்த புது வருடம் அந்த நிலையிலே நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தில் ரெசல்யூஷன் காலமுண்டாகவே காதல் செய்து என்று சொல்லக்கூடிய திருப்பாடலோடு நாம் இந்த வகுப்பினை தொடங்குவது நியமம். இறைவனுடைய அந்த காலம், கிளர்கின்ற இக்காலம் எல்லோருடைய உள்ளத்திலேயும் இறைவன் எழுந்தருளி அருள் புரிகின்ற காலமாக, மூலபண்டாரம் வழங்குகின்ற காலமாக இந்த வருட தொடக்கம் அமையும் என்பதாக மணிவாசகப் பெருமானுடைய திருவடியிலே மீண்டும் மீண்டும் வணங்கி வணங்கி நாம் நேற்றைய தினம் சிந்தித்த திருப்பாடலினுடைய இறுதி பகுதி அம்மையினுடைய அந்த சக்தியினுடைய தன்மையை சொல்லுகின்ற பொழுது ஐந்து வகையாக சொல்லுகின்ற அந்த முறை உடையாள் என்பதாகவும், எம்மை ஆளுடையாள் என்றும், எம் விராட்டி என்றும், நம் தம்மை ஆளுடையாள் என்றும், அவள் என்பதாகவும் நிறுத்தினார் மணிவாசகப் பெருமான். ஆனால் உயிர்கள் பொருட்டு இறங்கி வருகின்ற நிலையிலே முதலிலே நிற்கும் நிலை பராசக்தி என்று சொல்லக்கூடிய நிலை, அதற்கு அவள் என்பதாக பறை என்பதாக பெயர். இந்த ஆற்றினுடைய வெள்ளமானது பயிர் தழைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது வாய்க்கால் வரியாக வர வேண்டும். நேரடியாக வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போச்சுன்னா பயிர் தாங்காது. ஆக இறைவனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய வெள்ளமானது இந்த உயிர் தழைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது குறுகி வர வேண்டும், பக்குவத்திற்கு தகுந்தாற் போல வர வேண்டும். அப்படி இந்த ஆன்மாவனுடைய பக்குவத்திற்காக படிநிலையிலே இறங்கி வருகின்ற தன்மையை மிக அற்புதமாக மணிவாசகப் பெருமான் டிசெண்டிங் ஆர்டர்ல சொல்லியிருக்கிறார். அற்புதமான ஒரு நிலை. அப்படி இறங்கி வருகின்ற அந்த அருள் சக்தியினுடைய தன்மை, அவள் என்கின்ற நிலையிலே இருந்து அவள் என்று சொல்லக்கூடிய பராசக்தியினுடைய ஆயிரத்தின் ஒரு கூறாக விளங்குவது திரோதானம் என்று சொல்லக்கூடிய அவளுடைய திரோதான சக்தி. அந்த திரோதான சக்தியானது ஆயிரத்தில் ஒரு கூறாக இறங்கி வந்து இச்சாசக்தி என்பதாக நிற்கும். இந்த இச்சாசக்தி உயிர்களாகிய நம்மை ஈர்த்து ஆட்கொள்ளுகின்ற நிலையிலே இந்த உயிர்களுக்கு இச்சை வேண்டும். இச்சை இருந்தால் மட்டும்தான் இந்த உயிர்கள் இங்கே இருந்து தழைக்க முடியும். ஆக இச்சையை தூண்டி அந்த இச்சையிலே இருந்து ஆயிரத்திலே ஒரு கூறு ஞான சக்தியாக பிரிந்து, அந்த ஞான சக்தியானது ஆயிரத்திலே ஒரு கூறு பிரிந்து கிரியாசக்தியாக செயல்படுத்தும் நிலையில, இப்ப இந்த உயிர்களை வினைக்கு ஏற்ப இந்த வினைகளை ஊட்டுகின்ற நிலையிலே கிரியாசக்தியாக இருந்து இந்த உயிரை இயக்குகின்ற அந்த தன்மைக்கு அது வருகின்ற தன்மை ஆதிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பராசக்தியாகிய நிலையிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து இந்த உயிர்களை ஈடேற்றும் அந்த அற்புத காட்சியை உடையாள் என்பதாகவும், எம்மை ஆளுடையாள் என்பதுகின்ற குறிப்பாகவும், எம்பிராட்டி என்றும், நம் தம்மை ஆளுடையாள் என்றும், அவள் என்பதாகவும் அடைமொழியின்றி மணிவாசகப் பெருமான் குறித்தது அற்புதமான சைவ சித்தாந்தத்தினுடைய திருவருளினுடைய அந்த கருணை இறங்கி வரும் தன்மையை மணிவாசகப் பெருமான் குறிப்பிட்டார். இனி 17வது திருப்பாடலை நாம் சிந்திக்கும் முகமாக இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனிடத்திலே பெறும் அந்த பேரின்ப நிலையை இந்த திருப்பாடலிலே மிக அற்புதமாக சொல்லுகின்றார். இந்த பேரின்பம் என்று சொல்லக்கூடிய இன்பத்தை வேறு எங்கும் பெற முடியாது, சிவபெருமான் ஒருவருக்கே உரியதாகவும் அவரிடத்திலே மட்டுமே பெறக்கூடியதாகவும் அமைந்தது என்பதை மிக அழுத்தமாக இந்த திருப்பாடலிலே குறிப்பிடுவார். 17வது திருப்பாடலை அவர் தொடங்குகின்ற முகமாக செங்கன் அவன்பால், திசைமுகன்பால், தேவர்கள்பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக, கொங்குன் கருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை, நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ, பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பதாக சொல்லி ஒரு இந்த பாடலினுடைய உட்குறிப்பு, எல்லா இந்த பெண்கள் எல்லாம் அந்த நீரிலே பாய்ந்து பொய்கையிலே பாய்ந்து அந்த இன்பத்தை அனுபவித்து வருகின்ற நிலையிலே ஒரு பெண் கரையிலே நிற்கிறார். கரையிலே நிற்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து இவர்கள் எல்லாம், நீ இந்த இன்பத்தை பெறுவதற்கு தகுதி உடையவள், நாங்களெல்லாம் நீராடுகின்ற பொழுது நீ மட்டும் என்ன தனியா நிக்கிறது, அப்படி தனியாக நிற்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து அழைத்து நீயும் இதை பெற வேண்டும் என்பதாக அவளையும் இதிலே சேர்க்கின்ற முகமாக அமைந்திருக்கும் இந்த திருப்பாடல். ஆக இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு பெண்ணை குறிக்கும் முகமாக தயங்கி நிற்காமல், அந்த அருள் நிலையிலே தயக்கம் இருக்கக்கூடாது. அருள் நிலையிலே ஏன் தயக்கம் வருகின்றது என்பதாக சொன்னால், அது பக்குவப்படவில்லையோ என்பதாக சொன்னால், அடியார்களோடு அது சேருகின்ற பொழுது அது முழுமையான பக்குவ நிலையை அடையும் என்பதை குறிப்பாக உணர்த்துவார் மணிவாசகப்பர். ஒரு முழுமையான அந்த பரிபக்குவம் எப்பொழுது வரும் என்பதாக சொன்னால், அது அடியார்களோடு இணைந்து விட்டால் வந்துவிடும், நீயும் வந்து சேர் என்பதாக சொல்லி, அப்படி நாங்கள் அழைக்கும் இந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம் என்பதாக சொல்லி, இந்த நீர்நிலையிலே அவர்கள் இருந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கும் முகமாக அந்த நீர்நிலையே அம்மையும் அப்பனுமாக இருக்கும் நிலை. முன்னமே சொல்லியிருக்கிறார், நீர்நிலைங்கிறது வெறும் நீர் மட்டும் அல்ல, இது சிவானந்த பேரு என்கின்ற நிலையிலே நம்முடைய உள்ளத்திலே ஓட வேண்டும். அந்த சிவானந்த பேரு என்று சொல்லக்கூடிய ஆனந்த இன்பத்திலே அவர்கள் இருக்கின்ற அந்த நிலையிலே இதை நீங்களும் அடைய வேண்டும் என்பதாக வழிபடுத்தும் ஒரு அற்புத நிலைதான் மணிவாசக பெருமான் காட்டும் இந்த நிலை. கொங்கூன் கரும் குழலி, கொங்கு என்பது வாசனை என்று பொருள். வாசனை உடைய அந்த கூந்தலை உடைய பெண்ணே அந்த வெளி அந்த கரையிலே நிற்கக்கூடிய அந்த பெண்ணானவள் வாசனை உடைய கூந்தல். அந்த கொங்கு என்பது வாசனை. வாசனை என்பதாக சொல்லுகின்ற அந்த கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனமா அல்லது செயற்கையிலேயே மனமா, இப்படி வந்ததுதான் திருவிளையாடல் புராணத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி. அப்படி பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமா என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய மனம்தான் என்பதாக நிறுவுகின்றார் சிவபெருமான். ஏன் என்பதாக சொன்னால், அந்த கற்புடைய மகளிரினுடைய அந்த தலையிலே இருந்து வாசனையானது தானாக வெளிப்படும் என்பது அந்த யோக நிலையிலே அது நிற்கக்கூடிய தன்மை. ஆக இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டு. அந்த மனத்தை உணர்கின்ற அந்த பக்குவம் தான் நமக்கு இல்லையே தவிர, மனம் என்பது உள்ளேயே இருக்கக்கூடியதுதான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப மெல்லிய அந்த மலருக்கு இருக்கக்கூடிய வாசனையை இந்த மூக்கில இருக்கக்கூடிய அந்த சென்ஸை உணரக்கூடிய அந்த அற்புதமான அந்த உணர்வுகள், மிக மிக மெல்லிய மிக மிக நுணுக்கமான வாசனைகளை கூட இது நுகரும். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டா, இதை நாம் மிகுந்த கடினமான வாசனைகளை இது நுகர்ந்து 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 அத்தனையும் பிளண்ட் ஆயிடுச்சு, தடிமனா போச்சு எல்லாம் சென்சஸ்ல. கொஞ்சம் நல்ல நுணுக்கமான வாசனை இது நுகருகின்ற அந்த தன்மையை அது இழந்து விடுகின்றது நாளாக நாளாக. அப்படி இயற்கை என்பதாக சொல்லி இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டு, அதை உணர வேண்டும், அதை உணர்கின்ற பருவம் வர வேண்டும் என்பதை மிக அற்புதமாக உணர்த்தி, இந்த நீராடலிலே சிவானந்த பேராகிய இதிலே நீராடுவதற்கு நீ தகுதி உடையவள் என்பதை குறிப்பாக உணர்த்தும் முகமாக, உன்னுடைய கூந்தலிலே இருக்கக்கூடிய மனத்தை குறிப்பிட்டு கொங்குன் கருங்குழலி அப்படின்னு அழைச்சார். இப்படி அவர்கள் அழைத்து சொல்லுகின்ற பொழுது எதற்காக அழைக்கின்றார்கள் என்பதையும் அந்த இடத்திலே குறிப்பாக சொல்லுவார்கள். இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி, இல்லங்கள் தோறும்னா இந்த இல்லங்கள் என்பது இரண்டு நிலைகளிலே நம்ம இல்லங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அப்படின்னு சொன்னா லிட்ரல் மீனிங், லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டா என்ன எடுத்துக்கிறது, டைரக்டா மீட்டிங் எடுத்தா வீடு தோறும் எழுந்தருளுகின்ற பெருமான், தப்பு இல்ல. இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற நிலை அது ஆன்மார்த்த பூசையாக வீட்டிலே பெருமானை எழுந்தருள செய்யுதல். இதற்கு கிரியா பூசை என்பதாக பெயர். சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கு நிலைகளிலே சரியை என்பது திருக்கோயிலே சென்று வழிபடுகின்ற நிலை. கிரியை என்பது பெருமானை உள்ளத்திலே வைத்து அங்கே வீட்டிலே வைத்து வழிபடுகின்ற நிலை. மூன்றாவது நிலை அந்த வீட்டிலே வைத்து வழிபட்டதை உள்ளத்திலே கொண்டு வருதல். அப்படி உள்ளத்திலே கொண்டு வந்த ஒன்றை ஞானம் என்கின்ற ஞான நிலையிலே நின்று வழிபடுதல். இப்படி வழிபாடானது சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதாக நான்கு நிலை வழிபாடு அமைந்தது. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதாக சொல்லுகின்ற பொழுது மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக ஒரு நுணுக்கத்தையும் அந்த இடத்திலே சொல்லுகின்றார். இல்லங்கள் என்பதாக சொல்லுவது நம்முடைய இந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த உள்ளமாகிய கோயில். திருவம்பாவையினுடைய மொத்த ஒரு அந்த திருவம்பாவையினுடைய பயன் என்ன என்பதாக சொன்னால், இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற நிலையிலே வீடுகள் தோறும் பெருமானை வைத்து வழிபாடு செய்வது திருவம்பாவையினுடைய வழிபாடு. வெளியிலே சென்று பெருமானை வழிபட்டு, வீட்டிலேயும் பெருமானை வழிபட்டு, உள்ளத்திலேயும் பெருமானை வழிபட்டு ஞான நிலையை பெற வேண்டும் என்பதை உணர்த்துவது திருவம்பாவை. ஆக இல்லம் என்பதாக சொல்லுகின்ற போது உள்ளே பெருமான் குடியிருக்க செய்தல் வேண்டும், உள்ளத்தில பெருமானை குடியிருக்க செய்ய வேண்டும். வாரியார் சுவாமிகள் ஒரு முறை போயிட்டு இருந்தாராம் ட்ரெயின்ல. அப்ப வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள்லாம் பார்த்து, சுவாமி என்ன தலையில ஃபுல்லா வெள்ள அடிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு புட்ட பட்டையா போட்டிருப்பாரு அவரு தான் எடுத்து எடுத்து திருநீர். அவரு உடனே சொன்னாரா, அப்பா குடியிருக்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, தலையில பட்டை பட்டையா அடிச்சிருக்கிறீங்க சுண்ணாம்பு, குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, இது இறைவன் குடியிருக்கும் இல்லம், ஆகவே இதை நான் சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக நான் அடிக்கிறேன், நீ பாழா அடைஞ்சு கிடக்குது உன்னுடைய உள்ளத்துல, அதான் உன் நெற்றியும் பாழா இருக்கிறார் பேசுவானா திரும்பி. ஆக குடி இருத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அப்ப இறைவனை உள்ளத்திலே குடியிருக்க செய்ய வேண்டும் சொன்னா, சாதாரணமா ஒரு இடத்துல நம்ம உட்காருகின்ற பொழுது அந்த இடம் சுத்தமா இருக்கா இல்லையான்னு பாப்போமா இல்லையா? உடனே போய் உட்கார்ந்துறோமா, நாலு முறை தட்டுவான், தூசிய துப்புவான், அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்ச்சிப்ப வச்சு தேப்பான், இப்படி எல்லாம் தேய்ச்சி அப்புறமா அதை உட்கார்ந்து அப்படி மெதுவா உட்கார்ந்து எந்திரிக்கிறோம்ல. சாதாரணமா ஒரு இடத்திலே உட்காருவதற்கு நாம் கூசுகின்றோமே, நம்முடைய மனம் எவ்வளவு சுத்தமாக இருந்தால் அங்கே பெருமான் எழுந்தருளுவார் என்பதை உணர வேண்டும். மனதை சுத்தமாக அழுக்கு நீக்க வேண்டும். அதனாலதான் வள்ளுவ பெருமான் எதை சொன்னாரோ இல்லையோ, மனதை சொன்னார். என்ன சொன்னார்? மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண், இட் வில் ஃபாலோ. மனதிலே மட்டும் மாசு இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னும் மற்ற நலன்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நீ வா நீ வா நீ வான்லாம் இத எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. ஒரு கேட் வால் மாதிரி இது திறந்து விட்டா எல்லாம் தட 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 தடன் எல்லா நலன்களும் வந்து சேரும் என்பதாக வள்ளுவ பெருமான் அற்புதமாக மனதை சொல்லுகின்றார். அப்படி இல்லம் என்பது இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற நிலை நம்முடைய உள்ளமாகிய அந்த திருக்கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுரவாசல். திருமந்திரத்திலே மிக அற்புதமாக இந்த உள்ளம் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்பதாக சொல்லுவார். இந்த உடல் என்பதாக சொல்லுகின்ற இந்த உடல் உள்ளம் பெருங்கோயில் இது ஊனுடம்பு ஆலயம். ஆலயம் என்பது வெளியிலே பார்க்கக்கூடிய ஆலயங்கள் அத்துணையும் இந்த ஊன் உடம்புதான் ஆலயம், வேறு எதுவும் அல்ல. நீங்க வந்து ஆலயத்தினுடைய எப்படி ஆலயம் அமைந்து இருக்க வேண்டும் என்பதை அதற்குரிய அந்த ஆகம விதிகள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய உடம்பிலே இருந்து எடுக்கப்பட்டதுதான் ஆலயம். ஆக கோயிலிலே எழுந்தருளுகின்ற பெருமான் இங்கே உள்ளமாகிய கோயிலிலே அவன் எழுந்தருளிருக்க வேண்டும், இங்கே அவன் வரணும். அப்படி செய்வதுதான் இந்த திருவம்பாவையினுடைய நோக்கம், இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகின்ற நிலை. நம்முடைய அப்பர் பெருமான் மிக அற்புதமாக சொல்லுவார், இறைவனுடைய திருக்கோயில் எங்கே என்பதாக சொன்னால், இறைவனுடைய திருக்கோயில் வேறு அங்க எங்கும் அல்ல, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன்னர். இதை விட வேற என்ன வேணும்? அப்பர் பெருமானுக்கு மேல ஒரு வாக்கு உண்டா? அப்பர்னா அதுக்கு மேல ஒரு வாக்கு இல்ல, இட் இஸ் அப்பர் உம்பர் மாதிரி அதுக்கு மேல ஒரு வாக்கு இல்லாதது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அப்படி நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்பதாக சொல்லி நிறுத்தி விட்டார். அப்ப இறைவனுடைய அந்த திருக்கருணை, இறைவனுடைய அந்த வழிபாட்டு நிலையிலே இறைவனை நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருள செய்ய வேண்டும். அப்படி எழுந்தருள செய்கின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற அந்த பரிசு அவருடைய செங்கமல பொற்பாதம். அந்த பொன்னால் ஆகிய அந்த பொற்பாதத்தை நமக்கு தந்தருள வந்தருளும் சேவகனாக விளங்கக்கூடிய அந்த தன்மையை நம்மை கோதாட்டி, இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னா கோதாட்டுதல், மலை அந்த மாசு நீக்குதல் என்பதாக சொன்ன இல்லையா. இறைவன் எழுந்தருளுவதற்கு முன்னதாக இப்ப இன்னொன்னு வந்து வீட்டிலே பெருமானை எழுந்தருள செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வீட்டு வாசலை கழுவணும். வீட்டு வாசலை கழுவணுமா இல்லையா? வீட்டு வாசலை கழுவிட்டு அதுக்கப்புறம் எங்க வரணும்னா கூடத்துக்கு வரணும், அப்புறம் பூஜை அறைக்கு வரணும். இப்படி ஒண்ணு ஒன்னா கழுவி கழுவி வந்தாதான் பெருமான் உள்ள வருவாரு. வீட்டு வாசலே வந்து சுத்தமா இல்லைன்னு சொன்னா உள்ள வர முடியுமா? அப்படி வீட்டு வாசற்படி என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வாசற்படியை தெளித்து அந்த இடத்திலே கோலம் இடுதல் என்பது அந்த மங்களமாகிய சிவம் வருவதற்குரிய அறிகுறியாக விளங்குவது. எப்படி வீட்டிலே பெருமான் எழுந்தருள்வதற்கு இந்த முறைகளை நாம் கடைபிடிக்கிறோமோ, அதை போல இந்த உள்ளமாகிய கோயிலிலே பெருமான் எழுந்தருள்வதற்கு கடைபிடிக்க வேண்டியது கோதாட்டுதல், நம்தம்மை கோதாட்டி. அப்ப இந்த ஆன்மாவினுடைய மலம் என்று சொல்லக்கூடிய மலபரிபாகம் நிகழ வேண்டும், இருவினை ஒப்பு வர வேண்டும். என்ன எல்லாம் பெரிய பெரிய வார்த்தையா சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதே. மலபரிபாகம் என்பதாக சொல்வது இந்த மலமானது இந்த ஆன்மாவை பிடித்திருக்கக்கூடிய இந்த மலம் என்பது இருள், அது நீங்க வேண்டும். இருவினை ஒப்பு என்பதாக ஒன்று உண்டு. இந்த இருவினை ஒப்பு என்பது இப்ப சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. வள்ளுவ பெருமான் மிக அற்புதமாக இருவினை ஒப்பை சொல்லுவார். அது இருவினை ஒப்புன்னு தெரியாமே அந்த குறளை நம்ம பலகாலம் படிச்சிருப்போம். அந்த இருவினை ஒப்பு என்பது இன்பம் வருகின்ற பொழுது இந்த உலகத்துல, உலகத்திலே இன்பம் வருகின்ற பொழுது அது இன்பமாக கருதாமலும், துன்பம் வருகின்ற பொழுது அதை துன்பமாக கருதாமலும் நடுநிலையிலே சமமான நிலையிலே நிற்றல், நடு நின்ற நடுவாக நிற்றல். இதற்கு குரல் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சா குரல்? என்ன குரல் சார்? இன்பத்தை இன்பமாக அனுபவிக்க கூடாது. அப்படி இருந்தேன்னா துன்பம் உனக்கு துன்பமா தெரியாது. நீ இன்பத்தை வந்து நான் இன்பமா அனுபவிப்பேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதனாலதான் உனக்கு துன்பம் துன்பமா தெரியுது. நல்லா ட்ரிக்கியா போடுவார் வள்ளுவர் பெருமாள். என்ன குரல்? குரல் வள்ளுநர்கள் எத்தனாவது குரல் அது? இது இந்த குரலை நம்ம வந்து ஐயா பாட கேட்கணும். துன்பம் உறுதல் இளன் உலகத்தை இன்பத்தில் நம்ம இன்பத்தை மட்டும் இன்பமா அனுபவிச்சுட்டு போனோன்றது இட் இஸ் நாட் எ ஒன் வே டிராபிக். ஒரு பக்கம் போற போது இன்னொரு பக்கம் திரும்பி வந்துதான் ஆகணும். படியில மேல ஏறவன் கீழே இறங்கிதான் ஆக வேண்டும். இன்பத்தை அனுபவிக்கின்றவன் துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் கொள்கை. அப்ப இன்பம் வருகின்ற பொழுது மட்டும் நல்லா ஜாலியா இருந்துடுறது, துன்பம் வருகின்ற பொழுது ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தேன் பெருமான திட்டுறது. இன்பம் வருகின்ற பொழுது இன்பத்தை கொடுத்தா என்பதாக பெருமாட்டை யாராவது போய் நிக்கிறோமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு இன்பம் வருகின்ற பொழுது நாம், நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பம், இப்படிதான் பகிர்ந்து கொள்வோம் இன்பம் வருகின்ற. ஆனா துன்பத்தை மட்டும் கொடுத்துட்டாருன்னா டைரக்டா வந்து நின்றுறது கோயில்ல. ஆக துன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் நேராக அதை சமமாக கருதும் நிலைதான் இருவினை ஒப்புங்கிறது. இது அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறது இல்ல. சொல்றது ரொம்ப ஈஸி, கேட்கறது ரொம்ப ஈஸி, கடைபிடிப்பது ரொம்ப கடினம். இன்னைக்கு எல்லாருக்கும் விடுமுறை தானே இல்ல? ஆபீஸ் இருக்கா? ஆபீஸ் இருக்கா உங்களுக்கு? நம்முடைய இன்பத்தை இன்பமாக அனுபவிக்காத நிலையும் துன்பத்தை துன்பமாக அனுபவிக்காத நிலையும் இருவினை ஒப்பு. இதற்கு உரிய பாடலாக அடியன் எடுத்து வந்தது திருக்கழுகுன்ற பதிகம் தான். அது ஐயா வருகின்ற பொழுதே பாடிட்டார். அதனாலே அதை தொடர்ந்து நம்ம போனோம் சொல்லுகின்ற பொழுது செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதது இந்த ஓர் இன்பம். செங்கன் அவன் பால் திருமால் என்று சொல்லக்கூடியவன் ஆண்களிலேயே அழகிய நிலை திருமாலுக்கு. அவருக்கு புருடோத்தமன் என்பதாக பெயர். புருடோத்தமன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவருடைய அழகு அவ்வளவு அழகு. அவர் என்ன செய்தார் என்பதாக சொன்னால் இந்த செங்கன் அவன் பால் இவர் இந்த இன்பத்தை பெற்றாரா அப்படின்னு சொன்னா இல்ல. இவர் என்ன செய்தார், தன்னுடைய அந்த பூசையிலே மலரிட்டு வணங்குகின்ற நிலையிலே மலரிட்டு வணங்குகின்றார். வணங்குற போது 1000 இதழ் கொண்ட மலரை வணங்கணும், 999 இதழ் ஆச்சு, கடைசியில ஒரு மலர் குறைஞ்சிச்சு. மலர் குறைஞ்சா என்ன பண்றது, நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், கடைசி 999 இருக்கு பாத்தீங்களா, அதை ரெண்டா ஆக்கிடுறது. இது 999 அப்புறம் 1000. பல கோயில்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும் அர்ச்சனை. நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு மலரும் அப்படி ரெண்டு ரெண்டா. அத போல அவரு திரு திருமால் பண்ணிடுவாரா இல்ல. திருமால் என்ன செய்தார், 999 ஆச்சு, கடைசியில ஒரு மலர் குறைஞ்சது, அதற்கு தன்னுடைய கண்ணே தாமரை மலராக உடையவர் அவர். அதனால இந்த மலர் இருந்தா இல்லைனா என்ன, என்னுடைய கண்ணாகிய மலர் இருக்கு இல்லையா, இதை பறித்து போடுகின்றேன் என்பதாக சொல்லி போட்டாரே, இவருக்கு அந்த பேரின்பமாகிய எங்கும் இல்லாததோர் இன்பமாகிய அந்த இன்பத்தை கொடுத்தாரா பெருமான். கேள்வி க்வெஸ்சன் நம்பர் 1. செங்கன் அவன்பால் என்று சொல்லக்கூடிய திருமாலாகிய திருமாலுக்கு சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த பேச்சினை அவருக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்கிறார் மணிவாசக பெருமான். ஏன் கண்ணையே அவருக்கு அவருடைய திருவடியிலே போட்டாரு, இதை போல ஒரு பக்தி உண்டா, இப்படி செய்தாரே என்பதாக சொல்லி கேட்கிறார். இதை திருத்தோள் நோக்கம் 15வது பதிகம் 10வது பாடல்ல மணிவாசக பெருமான் இதை குறிப்பாக செங்கனவன் பால் அந்த அவனுடைய பக்தியினுடைய குறிப்பினை அதுல அந்த திருப்பாடலில் சொல்லுவார். 15வது பதிகம் 10வது பாடல்.
அதை விட்டுட்டு என்ன கேட்டார், சக்கரப்படையை கொடுன்னு கேட்டார், கொடுத்துட்டார். மலர் இட்டு வணங்கிய நிலை கண்ணையே இடந்து போட்டார். ஆனால் பக்தி மேலே செல்ல 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 என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பக்தியானது நிஷ்காமிய பக்தியாக இருக்க வேண்டும், பயன் எதிர்பார்க்காத பக்தியாக இருக்க வேண்டும். அதுதான் திருக்கோயிலே நாம் சென்று வணங்குகின்ற பொழுது பெருமானுடைய திருவடியை வணங்கிவிட்டு வர வேண்டுமே தவிர, காமிய பக்தி என்று சொல்லக்கூடிய காமிய பக்தியானது எங்கும் இல்லாததோர் இன்பத்தை கொடுக்காது. நீ காமிய பக்தி சக்கரப்படைய கேட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனால் தன் கண்ணையே இழந்த பொழுது அவர் அப்பொழுது மட்டும் பெருமானே உன்னுடைய அந்த சிவானந்த பேர் வேணும் கேட்டிருந்தார்னா உடனே செங்கமல பொற்பாதம் கொடுத்திருப்பாரு. இவர் கேட்காம விட்டார், அவரும் கொடுக்காம விட்டுட்டார். செங்கன் அவன் பால் திசை முகன் பால், திசைமுகனுக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு ஐந்து முகம் இருந்தது, அஞ்சு தலை இருந்தது. இந்த அஞ்சு தலையை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தார் பிரம்மா. அப்ப ஒரு நாள் அப்படியே பார்த்தாராம் கண்ணாடிய, பார்த்தா அஞ்சு முகம் அழகா தெரிஞ்சது. எனக்கும் அஞ்சு முகம், சிவத்திற்கும் அஞ்சு முகம், நானும் சிவமும் ஒன்றுன்னாரு. முடிஞ்சது, எனக்கும் அஞ்சு தலை, சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை. என்னையா அவருக்கும் அஞ்சு எனக்கும் அஞ்சு, என்ன ஹெட் கவுண்ட வச்சா பெரியவன் சின்னவன் சொல்றது? பெரியவன் சின்னவன்ல வந்து எதை வச்சு சொல்றது? ஹெட் கவுண்ட வச்சா சொல்றது இவனுக்கு அஞ்சு எனக்கு அஞ்சு, இவனுக்கு நாலு எனக்கு நாலு, ஹெட் கவுண்ட் கிடையாது. அப்ப திராவணனுக்கு பத்துதல, ஆக தலை பார்த்து அவன் தலை கணம் வந்தது. தலை கணமானதுக்கு அப்புறம் கணத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணார், நாலுல இருந்து அஞ்சுல இருந்து நாலா ஒன்னு குறைச்சிட்டாரு. சோ தலை கணம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் போய் பார்க்கும் போதெல்லாம் நாலு தலையோட தான் இருக்கும். ஆக நான்கு தலைகள் மட்டுமே உடைய நிலை, இந்த நான்கு தலையிலேயும் இந்த நான்கு வாயிலேயும் மறை ஓதுதல். பெருமாள் திருமாலுக்கு கண் என்பது மிக முக்கியம். கண்ணிற்கு அழகு, உடனே நீங்க மையின்னு சொல்லிடாதீங்க, கண்ணுக்கு அழகு மை இல்ல, கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம். கண்ணிற்கு எது அழகு என்பதாக சொன்னால் கண்ணோட்டம் தான் கண்ணிற்கு அழகு, அதுதான் கண் இருக்கிறதற்குரிய பயன். மணிவாசக பெருமானும் சொல்லுவார் அப்படி, கண் என்பதற்குரிய அந்த தன்மை அது காத்தல் தொழிலுக்கு அவசியம். கண் அதற்கு அவசியம் கண்ணோட்டம். அதனால்தான் செங்கண் அவன்பால் என்பதாக திருமாலுக்கு உரிய தொழில் காத்தல், காத்தலுக்கு உரிய அதனுடைய குணம் கண்ணோட்டம். ஆகவே அவனுடைய கண்ணை பற்றி செங்கண் அவன்பால் திருமால். திசை முகன் என்பதாக சொல்லுகின்ற போது நான்கு திசைகளிலேயும் இந்த பிரம்மாவிற்கு என்ன தொழில்னா மறை ஓதுதல். நான்கு வாயிலேயும் மறையை ஓதிக்கொண்டே இருப்பார், பெருமானுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருப்பார், இந்த பக்கம் படைத்துக் கொண்டே இருப்பார். வேதத்தை முதலாக வைத்து யாம் படைப்போம் என்பது பிரம்மாவுடைய தொழில் என்னன்னு கேட்பார் முருகப்பெருமான் கந்தபுராணத்துல. அப்படியே வருவாரு சிவபெருமான கும்பிடறதுக்காக நேரா போவாரு. வீரபத்திரரை கூப்பிட்டு, யாரு இந்த ஊஸ் திஸ் ஃபெலோ, சும்மா இப்படியே நேரா போயிட்டு இருக்கிறாரு, இல்ல நாங்கெல்லாம் இருக்கிறது கண்ணு தெரியலையா அவருக்கு. வீரபத்திரர் ஓடி போனாரா வாரியார் சுவாமி சொல்லுவாரு. வீரபத்திரர் போய் அந்த பிரம்மாவை எப்படி கூப்பிட்டார்னு சொல்லுவார், ஏய் நாலு முகம் ஒன்ன ஆறு முகம் அழைக்குது அப்படின்னு வரும். இவருக்கு இருக்கிறது நாலு முகம், உன்னை எது அழைக்குதுன்னா ஆறு முகம் அழைக்குது. வந்து கேட்டார் ஃபர்ஸ்ட் குவஸ்டின், எவ்வாறு படைப்பு தொழிலை நீ செய்கின்றாய் முருகப்பெருமான்? இதுல இந்த வளவளா குழவளா பேச்செல்லாம் கிடையாது, டைரக்ட் குவஸ்டின் டைரக்ட் ஆன்சர், எஸ் ஆர் நோ. எதை வைத்துக் கொண்டு படைப்பு தொழிலை படைக்கின்றாய்? வேதத்தை வைத்து படைக்கின்றேன். வேதம் வருமா? வரும். போது ஓம் நிறுத்து, ஸ்டாப். வேதத்தை படை முதலாக வைத்து படைக்கின்ற பொழுது ஓம்னு சொன்ன, அதுக்கு பொருள் சொல்லிட்டு கோ கேட்டுனர். நாலு ரெண்டோ எட்டு விழி சும்மா சுத்துது தெரியல. ஏ வேதத்தை வச்சு படைக்கிறேன்னு சொல்ற, வேதத்தை தொடக்கம் ஓம், அதுக்கே பொருள் தெரியல. நீ என்ன படைப்பு செஞ்சு என்ன ஆக போகுது, போடு சிறையில. இப்படி நான்கு அந்த தலைகளிலேயும் நான்கு வாயிலேயும் மறையை ஓதிக்கொண்டே இருந்தாராம். சரி, அதனால அந்த மறையை ஓதுவதனாலே எனக்கு உன்னுடைய சிவானந்த பேரை கொடு, எங்கும் இல்லாததோர் இன்பத்தை கொடு பெருமானேன்னு கேட்டிருந்தா கொடுத்திருப்பார். ஏன்னா நான்கு அந்த புகழை அவருடைய வாயினாலே சொல்லுகின்ற காரணத்தினால. ஆனா அவரு சோர்மான் திரிபுரங்களை எரிப்பதற்காக போனார். அப்படி திருமுறைகளை எரிப்பதற்காக போகின்ற பொழுது தேர்ப்பாகன் யார் என்பதாக பார்த்தா, தேர்ப்பாகன் யார், அதற்கு அவருடைய தேருக்கு பிரம்மா தான் தேர்ப்பாகன். தேர்ப்பாகன் யாராக இருக்க வேண்டும்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. நான் தேர்ப்பாகன் ஆயிடுறேன்ட்டாரு, உடனே தேர்ப்பாகன் ஆகி அந்த இதுவும் காமியமாக முடிஞ்சிருது. ஆக பெருமானிடத்திலே அவரை பற்றி புகழை பாடி பாடி பக்தியை செலுத்துகின்ற நிலையிலே, பக்தியை செலுத்துகின்ற அந்த முறையானது பயனை எதிர்பார்த்த நிலையிலே செல்லுகின்ற பக்தி எங்கும் இல்லாதது ஒரு இன்பத்தை வழங்காது. பயனை எதிர்பாராமல் அவனுடைய திருவடியிலே செலுத்துகின்ற அந்த அன்பும் பக்தியும் மட்டுமே எங்கும் இல்லாததோர் பேரின்பத்தை வழங்க வல்லது என்பதை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே செங்கண்ணவன்பால் திசை முகன்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலது ஆக, இந்த நம்பாலது ஆக என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையிலே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனாக விளங்குகின்ற அவன் அம்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி இந்த நிலையிலே நிற்க வேண்டும். ஆகவே இறைவனுடைய அந்த திருவருளை பெற விழைந்த இந்த ஆன்மா உடனே சென்று அதை பெறுவதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும், பேர்கணித்து நிற்கக்கூடாது. ஆக இறைவனுடைய திருவடியிலே நாம் சென்று வணங்குவதற்குரிய முயற்சி எடுத்து விட்டோம் என்பதாக சொன்னால் பின்வாங்குவது என்பது கிடையாது. இதுவரையிலும் குளக்கரை வரையிலும் வந்தாச்சு, நீராடுகின்ற எல்லாம் உள்ள போய் நீராடும் போது நான் மட்டும் எனக்கு பெருமான் அருள் கொடுப்பாரா, நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, நாங்கள்லாம் புது அடியார், நீங்கெல்லாம் வந்து பழைய அடியார், நீங்கெல்லாம் எவ்வளவு பக்தி செலுத்துறீங்க அப்படின்னு நினைச்சு நீ மட்டும் பின்னாடி போயிட்டேன்னு சொன்னா உனக்கு திருவருள் இன்பம் கிடைக்காது. நீ முன்னே சென்று அவர்களோடு சென்று நீ கலந்து அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய தகுதியை யானும் பெறுவேன் என்ற உறுதி எடுக்க வேண்டிய அந்த ரெசல்யூஷன், உறுதி எடுக்க வேண்டிய பாடல் யாத்திரை 10:45 பதிகம் 7 திருப்பாடல். இன்னொரு திருப்பாடல் முக்கியமாக சொல்லணும், உயிருண்ணி 10:34 பாடல். இந்த இரண்டு பாடல்களையும் நாம் இன்றைய புத்தாண்டு தொடக்கமாக நாம் எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும். நம்முடைய மனதிலே இல்லத்திலே பெருமானை எழுந்தருளை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி 17 திருப்பாடல் பெழுகணித்து நிற்காமல் முன்னே சென்று பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும். 34 ரெண்டு. அது வானோரும் அறியாத வளம் தான், எங்கும் இல்லாததோர் இன்பம். ரெண்டாவது
மணிவாசக பெருமான் நம்மை உந்தி செலுத்தும் திருப்பாடு.